சாந்தி. ஆகஸ்ட் 9, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அதிமேன்மையான இந்த சங்கம யுகமே நன்மை அளிக்கும் யுகமாகும். இந்த யுகத்திலே கற்பதன் மூலம் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமத்துக்கு அதிபதிகள் ஆக வேண்டும். கேள்வி: தந்தை இந்த ஞான கலசத்தை தாய்மார்களின் மீது வைப்பது ஏன்? பாரதத்தில் மாத்திரம் தொடர்கின்ற ஒரு சம்பிரதாயம் என்ன? பதில்: தந்தை இந்த ஞான கலசத்தை தாய்மார்களின் மீது வைக்கிறார். ஏனெனில் தூய்மை என்ற ராக்கியை தாய்மார்கள் அனைவருக்கும் கட்டி தூய்மையற்ற அனைவரையும் அவர்களால் தூய்மையானவர்கள் ஆக்க முடியும் என்பதால் ஆகும். ரக்ஷா பந்தன் என்னும் சம்பிரதாயம் பாரதத்தில் மாத்திரமே உள்ளது. ஒரு சகோதரி அவருடைய சகோதரருக்கு ஒரு ராக்கியை கட்டுகிறார். இது தூய்மையை குறிக்கிறது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, என்னை மாத்திரம் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். நீங்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். பாடல்: அப்பாவி பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவரும் இல்லை. ஓம் சாந்தி. இது அருள்பவர் என அழைக்கப்படுகின்ற அப்பாவி பிரபுவின் புகழாகும். ஸ்ரீலக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் அவர்களின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தவர் யார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நிச்சயமாக கடவுளே அதை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஏனெனில் அவரே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவர். அப்பாவி பிரபு லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் ஸ்வர்க ராஜ்யத்தை கொடுத்ததை போன்றே அதை ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கொடுத்தார். நீங்கள் ராதையும் கிருஷ்ணரும் என்றோ அல்லது லக்ஷ்மியும் நாராயணனும் என்றோ கூறினாலும் எல்லாம் ஒன்றே ஆகும். எவ்வாறாயினும் இப்பொழுது ராஜ்யமில்லை. பரமாத்மாவாகிய பரம தந்தையை தவிர வேறு எவராலும் அவர்களுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அவர்கள் ஸ்வர்க்கத்தில் பிறவி எடுப்பதாக கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரம் அதை அறிவீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளை பற்றி குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே விளங்கப்படுத்த முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமி பிறந்த நாள் இருப்பதால் ராதைக்கும் ஒரு பிறந்த நாள் இருக்க வேண்டும். ஏனெனில் இருவருமே ஸ்வர்க்கவாசிகளாக இருந்தார்கள். ராதையும் கிருஷ்ணரும் தங்கள் திருமணத்தின் பின்னர் லக்ஷ்மியும் நாராயணனும் ஆகுகிறார்கள். பிரதான விஷயம் அவர்களுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்தவர் யார்? அவர்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பித்தவர் யார்? எப்பொழுது கற்பித்தார்? அது ஸ்வர்க்கத்தில் கற்பிக்கப்பட்டிருக்க மாட்டாது. சத்திய யுகத்தில் அவர்கள் அதிமேன்மையானவர்கள். கலியுகத்தின் பின்னர் சத்திய யுகம் வருகிறது. ஆகவே அவர்கள் தங்கள் புதிய பிறவியில் தங்கள் ராஜ்யத்தை அடைய முடியும் வகையில் நிச்சயமாக அதை கலியுகத்தின் இறுதியிலேயே கற்றிருக்க வேண்டும். பழைய உலகம் தூய புதிய உலகமாக மாறுகிறது. நிச்சயமாக தூய்மையாக்குபவர் வந்திருக்கவே வேண்டும். இப்பொழுது சங்கம யுகத்தில் என்ன தர்மம் நிலவுகின்றது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். இந்த அதிமேன்மையான சங்கம யுகமே பழைய உலகிற்கும் புதிய உலகிற்கும் இடையில் உள்ளது என நினைவு கூறப்படுகின்றது. லக்ஷ்மியும் நாராயணனும் புதிய உலகின் அதிபதிகள். பரமாத்மாவாகிய பரம தந்தையே இந்த ஆத்மாக்களுக்கு அவர்களின் முன்னைய பிறவியில் ராஜயோகத்தை கற்பித்தார். இந்நேரத்தில் அவர்கள் செய்யும் முயற்சிகளின் வெகுமதியை அவர்கள் தங்களின் புதிய பிறவியில் பெறுகிறார்கள். இது அதிமேன்மையான நன்மை அளிக்கும் சங்கம யுகம் என அழைக்கப்படுகிறது. நிச்சயமாக யாரோ ஒருவர் அவர்களின் பல பிறவிகளின் இறுதியில் அவர்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்திருக்க வேண்டும். கலியுகத்தில் பல சமயங்கள் உள்ளன. சத்திய யுகத்தில் ஒரு தேவ தர்மமே உள்ளது. சத்திய யுகத்தில் தங்களின் வெகுமதியை அடைவதற்கு அவர்கள் முயற்சி செய்து ராஜயோகத்தை கற்பதற்கு சங்கமயுகத்தில் உள்ள தர்மம் என்ன? சங்கமயுகத்தில் பிரம்மாவினூடாக பிராமணர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. பிரம்மாவினூடாக ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதும் படங்களில் காட்டப்படுகிறது. நீங்கள் அதை விஷ்ணுவின் தாமம் என்றோ அல்லது நாராயணனின் தாமம் என்றோ அழைத்தால் என்ன, எல்லாம் ஒன்றேயாகும். இதை கற்பதினூடாகவும் தூய்மையாகுவதனாலும் நீங்கள் கிருஷ்ணரின் தாமத்துக்கு அதிபதிகள் ஆகுகிறீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். இவை கடவுள் சிவனின் வாசகங்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மாவே அவரின் பல பிறவிகளின் இறுதியில் இவ்வாறு ஆகுகிறார். அவர் 84 பிறவிகளை எடுக்கிறார். இந்த 84வது பிறவியிலேயே அவர் பிரம்மா என பெயரிடப்படுகிறார். இல்லாவிட்டால் பிரம்மா வேறு எங்கிருந்து வந்திருப்பார்? கடவுள் படைப்பை படைத்திருப்பின் எங்கிருந்து பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் வந்தார்கள்? அவர்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள்? அவர்களை வெளிப்பட செய்வதற்கு ஏதாவது மந்திர வித்தை செய்யப்பட்டதா? தந்தை மாத்திரம் அவர்களின் வரலாற்றை உங்களுக்கு கூறுகிறார். ஒருவர் தத்து எடுக்கப்படும் பொழுது அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. இவருக்கு பிரம்மா என்னும் பெயர் முன்னர் இருக்கவில்லை. பல பிறவிகளின் இறுதியில் டாட் 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 என கூறப்பட்டுள்ளது. ஆகவே நிச்சயமாக அவர் ஒரு தூய்மையற்ற மனிதராக இருந்திருக்க வேண்டும். பிரம்மா எங்கிருந்து வந்தார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். இது யாருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவி? லக்ஷ்மியும் நாராயணனும் மாத்திரமே பல பிறவிகளை எடுத்திருக்க வேண்டும். பெயர், ரூபம், தேசம் மற்றும் காலம் தொடர்ந்தும் மாறுகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணரின் படத்தில் 84 பிறவிகளின் கதை தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ஜன்மாஷ்டமியின் வேளையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பல படங்கள் விற்கப்படுகின்றன. ஏனெனில் அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயத்துக்கு செல்கிறார்கள். அவர்கள் ராதா கிருஷ்ணரின் ஆலயத்துக்கும் செல்கிறார்கள். ராதை நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணருடனே இருப்பார். இளவரசியும் இளவரசருமாகிய ராதையும் கிருஷ்ணரும், பின்னர் சக்கரவர்த்தினியும் சக்கரவர்த்தியுமாகிய லக்ஷ்மி நாராயணனாக ஆகுகிறார்கள். அவர்கள் 84 பிறவிகளை எடுத்து தங்கள் இறுதி பிறவியில் பிரம்மாவும் சரஸ்வதியும் ஆகுகிறார்கள். இவருடைய பல பிறவிகளின் இறுதியில் தந்தை இவரில் பிரவேசித்து இவருக்கு கூறுகிறார், நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றியே அறிந்து கொள்ளவில்லை. உங்கள் முதற் பிறவியில் நீங்கள் லக்ஷ்மியும் நாராயணனுமாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் இந்த பிறவியை எடுத்தீர்கள். எவ்வாறாயினும் அவர்கள் அர்ஜுனன் என்னும் பெயரை குறிப்பிட்டுள்ளார்கள். அர்ஜுனனுக்கு ராஜயோகம் கற்பிக்கப்பட்டது. அவர்கள் அர்ஜுனனை வேறாக்கி விட்டார்கள். ஆனால் உண்மையில் அவருடைய பெயர் அர்ஜுனன் அல்ல. பிரம்மாவின் வாழ்க்கை கதை இருக்க வேண்டும். ஆனால் எங்கும் பிரம்மாவை அல்லது பிராமணர்களை பற்றிய குறிப்பே கிடையாது. தந்தை மாத்திரமே இங்கு அமர்ந்திருந்து இவ்விஷயங்களை விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே இவ்விஷயங்களை செவிமடுத்து பின்னர் ஏனையோருக்கு அவற்றை விளங்கப்படுத்துகிறீர்கள். அவர்கள் பக்தி கதைகளை செவிமடுத்து பின்னர் அவற்றை ஏனையோருக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். நீங்கள் இதை செவிமடுத்து பின்னர் அவற்றை ஏனையோருக்கு கூறுகிறீர்கள். இதுவே அதிமேன்மையான லீப் யுகமான மேலதிக யுகமான சங்கம யுகம் ஆகும். லீப் மாதம் உள்ள பொழுது 13 மாதங்கள் உள்ளன. ஒவ்வொரு வருடமும் அவர்கள் கொண்டாடும் விழாக்கள் இச்சங்கம யுகத்துக்கு உரியவை. இந்த அதிமேன்மையான சங்கம யுகத்தை பற்றி எவரும் அறியமாட்டார்கள். இச்சங்கம யுகத்திலேயே தந்தை வந்து தூய்மை ஆகுவதற்கான ஒரு சத்தியத்தை செய்யுமாறு உங்களை தூண்டுகிறார். அவர் தூய்மையற்ற உலகிலிருந்து தூய உலகை ஸ்தாபிக்கிறார். ரக்ஷா பந்தன் என்னும் சம்பிரதாயம் பாரதத்தில் மாத்திரமே உள்ளது. ஒரு சகோதரி அவருடைய சகோதரரின் மணிக்கட்டில் ஒரு ராக்கியை கட்டுகிறார். ஆனால் அந்த குமாரி பின்னர் தூய்மையற்றவர் ஆகுகிறார். தந்தை இப்பொழுது ஞான கலசத்தை தாய்மார்களாகிய உங்களின் மீது வைக்கிறார். இதனாலேயே ஸ்ரீ பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஒரு ராக்கியை கட்டும் பொழுது தூய்மை ஆகுவதற்கான சத்தியத்தை செய்யுமாறு ஏனையோரை தூண்டுகிறார்கள். தந்தை கூறுகிறார், என்னை மாத்திரம் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகி தூய உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். எவ்வாறாயினும் ராக்கி போன்றவற்றை கட்டுவதற்கான அவசியமில்லை. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு விளக்கம் மாத்திரமே. சாதுக்களும் சந்நியாசிகளும் தானத்தை கேட்கிறார்கள். சிலர் கூறுகிறார்கள், உங்கள் கோபத்தை தானமாக வழங்குங்கள். சிலர் கூறுகிறார்கள், இனிமேலும் வெங்காயத்தை உண்ணாதீர்கள். தாம் உண்ணாதவற்றையே அவர்கள் தானமாக கேட்கிறார்கள். எல்லையற்ற தந்தையே உங்களை அனைத்திலும் அதி முக்கியமான சத்தியத்தை செய்யுமாறு தூண்டுகிறார். நீங்கள் தூய்மையாக ஆக விரும்பினால் தூய்மையாக்குபவரான தந்தையை நினைவு செய்யுங்கள். துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் தூய்மையற்றவராகி வருகிறீர்கள். இப்பொழுது முழு உலகமும் தூய்மையாக வேண்டும். தந்தையால் மாத்திரம் இதை பூர்த்தி செய்ய முடியும். எம் மனிதராலும் அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவராக இருக்க முடியாது. தந்தை மாத்திரமே உங்களை தூய்மை ஆகுவதற்கான சத்தியத்தை செய்விக்கிறார். பாரதம் தூய ஸ்வர்க்கமாக இருந்தது. பரமாத்மாவாகிய பரம தந்தை மாத்திரமே தூய்மை ஆக்குபவர். ஸ்ரீகிருஷ்ணரை தூய்மை ஆக்குபவர் என அழைக்க முடியாது. அவர் பிறவி எடுக்கிறார். அவருடைய பெற்றோர்களும் காட்டப்படுகிறார்கள். சிவன் மாத்திரமே தெய்வீக பிறப்பு உடையவர். தான் எவ்வாறு ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசிக்கிறார் என்னும் தனது சொந்த அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். அவர் நிச்சயமாக ஒரு சரீரத்தின் ஆதாரத்தை பெற வேண்டும். நானே ஞான கடலும் தூய்மையாக்குபவரும் ராஜயோகத்தை கற்பிப்பவரும் ஆவேன். தந்தை மாத்திரமே ஸ்வர்க்கத்தை படைப்பவரும் நரகத்தின் விநாசத்தை தூண்டுபவரும் ஆவார். ஸ்வர்க்கம் இருக்கும் பொழுது நரகம் இருப்பதில்லை. இப்பொழுது ஆள் நரகமே உள்ளது. கலியுகம் முழுமையாக தமோபிரதான் நரகமாகிவிடும் பொழுது தந்தை வந்து சதோபிரதான் ஸ்வர்க்கத்தை படைக்கிறார். அவர் அதை 100% தூய்மையற்றதிலிருந்து 100% தூய்மையாக்குகிறார். நிச்சயமாக முதற் பிறவி சதோபிரதானாகவே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானக்கடலை கடைந்து சொற்பொழிவுகளை ஆற்ற வேண்டும். ஒவ்வொருவருடைய விளங்கப்படுத்தும் விதமும் வித்தியாசமானது. தந்தையே இன்று ஒரு விஷயத்தையும் நாளை வேறொன்றையும் விளங்கப்படுத்துகிறார். அது சதா காலமும் அதே விளக்கமாக இருக்க முடியாது. ஒருவர் ஓர் ஒளி நாடாவிலிருந்து இவ்விஷயங்களை மிக சரியாக செவிமடுத்திருந்தால் கூட அவரால் அவற்றை மிக சரியாக கூற முடியாது. நிச்சயம் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். தந்தை உங்களுக்கு கூறுகின்ற அனைத்து விஷயங்களும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். மிக சரியாக ஒரு கல்பத்தின் முன்னர் அவர் உங்களுக்கு கூறியதை வார்த்தைக்கு வார்த்தை அவர் இன்று உங்களுக்கு கூறுகிறார். இந்த பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடவுளே கூறுகிறார், 5000 வருடங்களுக்கு முன்னர் நான் உங்களிடம் பேசிய அதே வார்த்தைகளையே நான் உங்களுடன் பேசுகிறேன். இந்நாடகத்தின் படப்பிடிப்பு ஏற்கனவே இடம்பெற்று விட்டது. இதில் சிறிதளவு வேறுபாடு கூட இருக்க முடியாது. அத்தகையதொரு சின்னஞ்சிறிய ஆத்மா பதிவுகளால் நிரப்பப்பட்டுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமி எப்பொழுது இடம்பெற்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இன்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சொற்ப நாட்கள் குறைவாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களின் இதயத்தில் அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயருக்கும் ரூபத்துக்கும் திரும்பவும் மாறுகிறார். அவர் பழைய உலகை உதைத்து புதிய உலகை தன்னுடைய உள்ளங்கையில் ஏந்தி கொண்டிருக்கின்றார் என்பது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவர் இப்பொழுது கற்கிறார். இதனாலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் வருகிறார் என கூறப்பட்டுள்ளது. அவருடைய பல பிறவிகளின் இறுதியில் தந்தை நிச்சயமாக அவருக்கு கற்பிக்கிறார். இக்கல்வி ஒரு முடிவுக்கு வரும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணர் பிறவி எடுப்பார். இக்கல்விக்கென குறுகிய நேரமே எஞ்சியுள்ளது. எண்ணற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்ட பின்னர் நிச்சயமாக ஸ்ரீ கிருஷ்ணர் பிறவி எடுக்க வேண்டும். தனியே ஸ்ரீ கிருஷ்ணர் மாத்திரம் இருக்க மாட்டார். ஸ்ரீ கிருஷ்ணரின் முழு தாமமுமே இருக்கும். பிராமணர்களாகிய நீங்களே ராஜயோகத்தை கற்று பின்னர் தேவ அந்தஸ்தை கோருகிறீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவர்கள் ஆகுகிறீர்கள். தந்தை வந்து இக்கல்வி மூலம் சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுகிறார். இது ஒரு பாடசாலை. இதற்கு அதிக காலம் எடுக்கிறது. கல்வி இலகுவானது. யோகத்துக்கே முயற்சி தேவை. இப்பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆத்மா பரமாத்மாவான பரம தந்தையிடமிருந்து எவ்வாறு ராஜயோகத்தை கற்கிறார் என்பதை உங்களால் அவர்களுக்கு கூற முடியும். விஷ்ணுதாம ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக சிவபாபா ஆத்மாக்களாகிய எங்களுக்கு பிரம்மாவின் மூலம் கற்பிக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாங்கள் பிராமணர்கள் ஆவோம். இதுவே சங்கம யுகமாகும். இது ஒரு மிகவும் சிறிய யுகமாகும். உச்சி குடுமியே மிகவும் சிறியதாகும். பின்னர் அதைவிடவும் பெரிதான முகமும், பின்னர் கரங்களும், பின்னர் வயிறும், பின்னர் கால்களும் உள்ளன. அவர்கள் பல்வகை ரூபத்தை காட்டுகின்றார்கள். ஆனால் எவராலும் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க இயலாதுள்ளது. 84 பிறவிகளின் சக்கரத்தின் இரகசியங்களை குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். சிவனின் பிறப்பின் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு இருக்கிறது. இச்சங்கம யுகம் குழந்தைகளாகிய உங்களுக்கானதே. உங்களுக்கு கலியுகம் முடிவடைந்து விட்டது. தந்தை கூறுகிறார், இனிய குழந்தைகளே, நான் இப்பொழுது உங்களை அமைதி தாமத்துக்கும் சந்தோஷ தாமத்துக்கும் அழைத்து செல்லவே வந்துள்ளேன். நீங்கள் சந்தோஷ தாமவாசிகளாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் துன்ப பூமிக்கு சென்றீர்கள். நீங்கள் அழைக்கிறீர்கள், பாபா இப்பழைய உலகத்துக்கு வாருங்கள். இது உங்களின் உலகம் அல்ல. நீங்கள் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் யோக சக்தி மூலம் உங்கள் உலகத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். அஹிம்சையே தேவர்களின் பரம தர்மம் என கூறப்பட்டுள்ளது. நீங்கள் அஹிம்சாவாதிகள் ஆக வேண்டும். நீங்கள் காம வாளை பயன்படுத்தவும் கூடாது. சண்டை சச்சரவு செய்யவும் கூடாது. தந்தை கூறுகிறார், ஒவ்வொரு 5000 வருடங்களின் பின்னரும் நான் வருகிறேன். அது 100,000-கணக்கான வருடங்களுக்கான கேள்வி அல்ல. தந்தை கூறுகிறார், தானங்களை கொடுத்து தபஸ்யா செய்து யாகம் போன்றவற்றை வளர்க்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்கியே வந்துள்ளீர்கள். இந்த ஞானத்தை கற்பதால் மாத்திரமே உங்களால் சர்கதி அடைய முடியும். மனிதர்கள் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்குகிறார்கள். அவர்கள் முற்றாகவே விழித்தெழுவதில்லை. இதனாலேயே தந்தை கூறுகிறார், ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வருகிறேன். எனக்கும் நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது. ஒரு பாகம் இல்லாமல் என்னாலும் எதையும் செய்ய முடியாது. நானும் இந்நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டுள்ளேன். நான் சரியான நேரத்தில் வருகிறேன். நாடக திட்டத்துக்கேற்ப நான் குழந்தைகளாகிய உங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். நான் இப்பொழுது கூறுகிறேன் மன்மனா பவ், ஆனால் எவரும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகிறார், சரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்து என்னை மாத்திரம் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். தந்தையை நினைவு செய்வதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் தொடர்ந்தும் முயற்சி செய்கிறீர்கள். இது கடவுளின் பல்கலைக்கழகம். முழு உலகத்துக்கும் சர்க்கதியை அருள்கின்ற கடவுளின் வேறெந்த பல்கலைக்கழகமும் இருக்க முடியாது. தந்தையாகிய கடவுளே வந்து முழு உலகையும் மாற்றுகிறார். அவர் அதை நரகத்திலிருந்து நீங்கள் ஆட்சி செய்கின்ற சுவர்க்கமாக மாற்றுகிறார். சிவன் பாபுல்நாத் முட்களின் பிரபு எனவும் அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் வந்து உங்களை காமவாளிலிருந்து விடுவித்து உங்களை தூய்மையாக்குகிறார். பக்தி மார்க்கத்தில் பெருமளவுக்கு வெளிப்பகட்டு உள்ளது. இங்கு நீங்கள் மௌனத்தில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அம்மக்கள் அனைத்து வகையான ஹதயோகம் போன்றவற்றையும் செய்கிறார்கள். அவர்களுடைய துறவர பாதை முற்றிலும் வேறானது. அவர்கள் பிரம்ம தத்துவத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். அத்தத்துவத்தை நம்புபவர்களே தத்துவங்களுடன் யோகம் செய்பவர்கள் ஆவர். அது பிரம்மாண்ட் என அழைக்கப்படுகின்ற ஆத்மாக்களின் வசிப்பிடம் ஆகும். அம்மக்கள் பிரம்ம தத்துவத்தை கடவுள் என கருதி தாங்கள் அதில் இரண்டர கலப்போம் என நினைக்கிறார்கள். ஆத்மாவை அழியக்கூடியதாக ஆக்குகிறார்கள் என்பதே இதன் அர்த்தம். தந்தை கூறுகிறார், நான் வந்து அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கிறேன். சிவபாபா மாத்திரமே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கிறார். ஆகவே அவர் ஒரு வைரம் போன்றவர். அவர் உங்களை சத்திய யுகத்திற்கு அழைத்து செல்கிறார். உங்களுடைய இப்பிறவியும் ஒரு வைரம் போன்று பெருமதியானது. பின்னர் நீங்கள் சத்திய யுகத்திற்கு செல்கிறீர்கள். தந்தையே வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கிறார். நீங்கள் அதன் மூலம் தேவர்கள் ஆகுகிறீர்கள். பின்னர் இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. லக்ஷ்மிக்கும் நாராயணனுக்கும் படைப்பவரினதோ அல்லது படைப்பினதோ ஞானம் இல்லை. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். ஒன்று, இப்பழைய உலகில் வாழும் பொழுது இரட்டை அஹிம்சாவாதிகளாகி யோக சக்தி மூலம் உங்கள் புதிய உலகை ஸ்தாபியுங்கள். உங்கள் வாழ்வை ஒரு வைரம் போன்று பெருமதி மிக்கது ஆக்குங்கள். இரண்டு, தந்தை உங்களுக்கு கூறுகின்ற விஷயங்களை கடைந்து பின்னர் அவற்றை ஏனையோருக்கும் கூறுங்கள். இக்கல்வி ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் கிருஷ்ணதாமத்திற்கு செல்வீர்கள் என்று அறிந்து சதா போதையை பேணுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தூய்மையின்மையின் பெயர் மற்றும் சுவடு சகலதையும் முடிப்பதன் மூலம் ஒரு புனித அன்னமாகி மேன்மை மிகு புனிதர் என்ற பட்டத்தை கோருவீர்களாக. எப்படி ஓர் அன்னம் ஒருபோதும் கற்களை பொறுக்காமல் இரத்தினங்களை தேர்ந்து எடுக்கிறதோ, அவ்வாறே புனித அன்னங்கள் ஒருபோதும் எந்த ஒரு குறைபாடுகளையும், அதாவது எந்த ஒரு கல்லையும் கிரகிப்பதில்லை. அவர்கள் சக்தி வாய்ந்தவற்றிலிருந்து வீணானவற்றை வேறாக்கி, வீணானவற்றை அப்பால் விளக்கி, சக்தி வாய்ந்ததை உள்ளெடுக்கிறார்கள். இத்தகைய புனித அன்னங்கள் சுத்தமான தூய ஆத்மாக்கள். அவர்களின் உணவும் அவர்களின் உறவு முறைகளும் தூய்மையானவை. அசுத்தம் மற்றும் தூய்மையின்மையின் சகல பெயர்கள் மற்றும் சுவடுகள் முடிவடையும் போது உங்களால் எதிர்காலத்தில் மேன்மை மிகு புனிதர் என்ற பட்டத்தை பெற முடியும். ஆகவே ஒருபோதும் தவறுதலாக வேணும் எவருடைய குறைபாடுகளையும் கிரகிக்காதீர்கள். ஸ்லோகம். முற்றும் துறந்த துறவி என்றால் பழைய சுபாவம் மற்றும் பழைய சமஸ்காரங்களின் சந்ததிகள் எல்லாவற்றையும் துறந்தவர் ஆவார். அவ்யக்த சமிக்கை. ஒரு இலகு யோகியாக இருப்பதற்கு இறை அன்பை அனுபவிப்பவராக இருங்கள். எந்த ஒரு பணியை செய்யும் போதும் தந்தையை நினைத்த வண்ணம் அன்பிலே அமிழ்ந்திருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையினதும் விரிவாக்கத்திற்குள் செல்லாதீர்கள். எந்த ஒரு விரிவாக்கத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து அதை ஒரு புள்ளியில் அமிழ்த்து விடுங்கள். ஒரு புள்ளி ஆகுங்கள், ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். சகல விரிவாக்கங்களும் மற்றும் வலை முழுவதும் ஒரு வினாடியில் அமிழ்ந்துவிடும். அப்போது உங்களின் நேரமும் சேமிக்கப்படும். முயற்சி செய்வதில் இருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். நீங்கள் ஒரு புள்ளி ஆகுவீர்கள். ஒரே ஒரு புள்ளியானவரின் அன்பிலே திளைத்திருப்பீர்கள். ஓம் சாந்தி.